السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم بارك لي فيما علمتني، وعلمني ما ينفعني، وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா உங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வானாக. நீங்கள் படிக்கின்ற இந்த கல்வியிலே, இந்த கல்வி சபையிலே அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான அருளை, நற்பாக்கியத்தை, நிறைவை தந்தருள்வானாக. மேலும் உங்களுக்கு கல்வியின் மீது, அல்லாஹுவின் மீது, அல்லாஹுடைய தூதரின் மீது, மார்க்கத்தின் மீது அன்பையும் ஆசையையும் ஆர்வத்தையும் அதிகப்படுத்தி அருள்வானாக. ஆமீன் பிரஹ்மத்திக்க யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை நேசிக்கும் போது, ஒரு அடியானின் மீது தனது விசேஷமான அன்பை அவன் செலுத்தும் போது, அந்த அடியானை அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் பக்கம், தீனின் பக்கம் திருப்புகிறான். மேலும் அல்லாஹு தஆலா அந்த அடியானின் மீது விசேஷமான அருளையும், அவனுடைய உயர்வான கண்ணியத்தையும் அருள நாடும் போது, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு குர்ஆனுடைய, சுன்னாவுடைய இல்மை வழங்குகிறான். சஹீஹுல் புகாரியுடைய ஒரு அறிவிப்பு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு அல்லாஹ் நன்மையை விரும்புகிறானோ, நன்மையை நாடுகிறானோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்திலே ஞானத்தை, விளக்கத்தை, அறிவை தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தீன், அல்லாஹுடைய தீன் இரண்டு அடிப்படைகளின் மீது அமைந்திருக்கிறது. ஒன்று என்ன? அல்லாஹுடைய வேதம். இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்ற அவர்களுடைய வாழ்க்கை, சொல், செயல், அங்கீகாரம், இவை அனைத்தும் நிறைந்த அவர்களுடைய சுன்னாவின் மீது அமைந்திருக்கிறது. யார் ஒருவர் குர்ஆனை மனப்பாடம் செய்கிறாரோ, குர்ஆனை திறம்பட ஓதுவதற்கு, தஜ்வீத் என்று சொல்வார்கள் அல்லவா, திறம்பட அழகிய முறையிலே ஓதுவதற்கு படித்துக்கொண்டு, பிறகு அதனுடைய மொழியையும், பிறகு அந்த மொழியிலிருந்து அதனுடைய பொருளையும் விளக்கத்தையும் யார் தெரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் மார்க்கத்தினுடைய ஒரு பாதி கல்வியை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து யார் சுன்னாவை கற்க ஆரம்பிக்கின்றார்களோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை படிக்க அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார்களோ அவர்கள் மார்க்கத்தின் மற்றொரு பகுதியை முழுமையாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய சபை, முதலாவதாக நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக்கொள்கிறேன். இந்த குர்ஆனுடைய சபை, உங்களுடைய இந்த குர்ஆனுடைய இல்முடைய அவை அல்லாஹுவால் அருளப்பட்ட, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சபையாக இருக்க வேண்டுமென்றால், முதலில் சகோதரிகளே, உங்கள் நீயத்துகளையும் உங்களுடைய தேட்டங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் அல் குர்ஆனை நாம் அல்லாஹுவிற்காக கற்றுக்கொள்கிறோம், அல்லாஹுவே உனது பொருத்தம் நாடி வந்திருக்கிறேன் என்ற அந்த பரிசுத்தமான எண்ணத்தை மனதிலே பசுமையாக வைத்துக் கொண்டவர்களாக நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். எண்ணம் தூய்மையாகிவிட்டால் செயல்கள் சரியாகிவிடும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் எண்ணங்களை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் முடிவு செய்யப்படுகின்றன. தூய்மையான நல்லெண்ணம் இருக்குமாயின் அந்த நல்லெண்ணத்திற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா நற்கூலியை வழங்குகிறான். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போதே அல்லாஹுவே உனது வேதத்தை கற்றுக்கொள்ள படிக்க அந்த சபையிலே கலந்து கொள்ள நான் செல்கிறேன், என் உள்ளத்தில் பரிசுத்தமான எண்ணத்தை கொடு, உனது முகத்திற்காக நான் இந்த வேதத்தை கற்றுக்கொள்கிறேன், எனக்கு இதிலே பரக்கத்து செய், எனக்கு இதனுடைய விளக்கத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக நீங்கள் வர வேண்டும். இஹ்லாஸ் இருக்குமே ஆனால் அதற்கு பின்னால் உள்ள அத்தனை ஒழுக்கங்களையும் இந்த இஹ்லாஸே சரி செய்து கொடுத்துக் கொண்டே இருக்கும். இஹ்லாஸ் இல்லை என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற எந்த விஷயங்களும் எந்த காரியங்களும் சீராக சரியாக இருக்க முடியாது. ஹைர், முதலாவது மனதிலே இஹ்லாஸ், இரண்டாவது என்ன, அல்லாஹுவிடத்திலே துஆ கேட்க வேண்டும். இன்று நமது சகோதர சகோதரிகள் பலர் உலகத்திற்காக எந்த அளவு துஆ கேட்கிறார்களோ, உலக தேவைகளுக்காக பொருளாதாரத்திற்காக எந்த அளவு துஆ கேட்கிறார்களோ அந்த அளவு மனமுருகி அழுது, தேம்பி தேம்பி அழுது, சுஜூதிலும் ருக்குவிலும் தொழுகைக்குள்ளும் வெளியிலும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மார்க்கத்திற்காக தீனுக்காக கேட்கிறார்களா என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, மிக குறைவாகத்தான் தெரிகிறது. ஒரு சில துஆக்களை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலிருந்து இந்த துஆக்களை நீங்கள் கூட ஓதி இருக்கலாம், ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாகி இருக்காது. உதாரணத்திற்கு பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்லி தந்தார்கள், اللهم اني اعوذ بك من العجز والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. اللهم اني اعوذ بك من العجز والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. இந்த துஆவுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வே, நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் பலவீனத்திலிருந்து, மினல் ஆஜசி பலவீனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், வல் கசலி சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், வல் ஜுபுனி கோழைத்தனத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், கடன் மிகித்து விடுவதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், மனிதர்கள் என்னை அநியாயம் செய்வதிலிருந்து என் மீது அடக்குமுறை செலுத்துவதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆவை நாம் பார்க்கிறோம். இந்த துஆவிலே வந்திருக்கக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்களை பாருங்கள். யா அல்லாஹ், பலவீனத்தை விட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டு, கோழைத்தன்மையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள்.
பொதுவாக நாம் என்ன விளங்கிக் கொள்வோம், மக்கள் என்ன விளங்கிக் கொள்வார்கள் இந்த துவாவை? பெரும்பாலானவர்களுக்கு இப்படியெல்லாம் துவா இருக்கிறதா என்று தேடி படித்தால்தான் தெரியும். இல்லை என்றால் சரி, அவரால் தெரிந்தவர்களும் என்ன எண்ணத்திலே ஓதுகிறார்கள், உடல் பலவீனம், சோர்வா இருக்கிறது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, இதை பற்றித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் புரிந்து கொண்ட விதத்திலே இந்த துவாவை கேட்கவில்லை. அவர்கள் என்ன கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உனது மார்க்கத்திலே எனக்கு பலவீனம் ஏற்படுவதை விட்டு, இபாதத்துகளிலே உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே, தீனை கற்றுக்கொள்வதிலோ, தீனை கற்பிப்பதிலோ, தீனுக்காக வேண்டி உழைப்பதிலோ எனக்கு பலவீனம் ஏற்படுவதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பேறித்தனம், எதிலே சோம்பேறித்தனம், அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே, அடியார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவதிலே சோம்பேறித்தனம் வந்துவிடக்கூடாது. அதுபோன்று வல்ஜுபுன், கோழைத்தனம். நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் கோழைத்தனம் என்றால், சாதாரண பயத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய கோழைத்தனம், அல்லாஹுடைய தீனுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலை வரும்போது புறமுதுகு காட்டி செல்லுதல், எதிரிகளை பார்த்து பயப்படுதல், எதிரிகளின் ஆயுதங்களை பார்த்து, எதிரிகளின் எண்ணிக்கைகளை பார்த்து பயப்படுதல், அதிலிருந்து அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்திற்கு எதிரே பதில் கிடைத்திருக்கலாம். எனக்கு வணக்க வழிபாட்டிலே ஆர்வம் பிறப்பதில்லை, குரான் ஓதுவதிலே ஆர்வம் பிறப்பதில்லை, மார்க்கு கல்வி வகுப்புக்கு செல்வதென்றால் ஒரே அலட்சியமாக சோம்பேறித்தனமாக ஒரு விதமான ஒரு களைப்பாக தெரிகிறது, இரவில் எழுந்து தொழ முடியவில்லை, மார்க்கு புத்தகங்களை எடுத்தாலே தூக்கம் வருகிறது, அல்லாஹுடைய குரானை எடுத்து திறந்து ஓத ஆரம்பித்தாலே தூக்கமாக வருகிறது, எனக்கு தீனுடைய விஷயங்களிலே மனதிலே எண்ணம் இருக்கிறது, பலருக்கு இது போன்ற ஒரு குறைபாடு இருக்கும், என் உள்ளத்திலே நாட்டம் இருக்கிறது, ஆனால் என்னால் நிறைவேற்றுவதற்குண்டான உற்சாகமோ அந்த ஆற்றலோ எனக்கு ஏற்படுவதில்லை என்பதாக அவர்கள் புலம்புவது உண்டு, மனதிலே ஆதங்கப்படுவது உண்டு. அதற்கு என்ன காரணம், அவர்கள் அல்லாஹுவிடத்திலே இதற்காக துஆ கேட்கவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாமுல் அம்பியா, சையீதுல் முர்சலீன், அப்படிப்பட்ட ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே எப்படி அழுது கேட்கிறார்கள், யா அல்லாஹ், வணக்க வழிபாட்டிலே மார்க்க விஷயத்திலே பலவீனம் ஏற்படுவதை விட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டு, பலவீனப்பட்டு விடுவதை விட்டு, கோழைத்தன்மை ஏற்படுவதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அந்த துஆ அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டது. அதுபோன்றுதான் நாமும் அல்லாஹ்விடத்திலே இந்த நல்ல துஆக்களை கேட்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கரம் பிடித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், முஆதே, நான் உன்னை அல்லாஹுக்காக நேசிக்கிறேன், முஆதே, உனக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், தொழுகையிலே நீ அதை கேள். தஷஹுத் ஓதியதற்கு பிறகு, சலவாத் ஓதியதற்கு பிறகு நான்கு விஷயங்களில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியதற்கு பிறகு ஒரு விசேஷமான துஆவை முஆதுக்கு கற்றுத்தருகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த துஆ என்ன கூறுகிறது, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக وشكرك وحسن عبادتك. يا الله உன்னை நினைப்பதற்கு எனக்கு நீ உதவி செய், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு நீ எனக்கு உதவி செய். இந்த துஆவை தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது போன்று சலாம் சொல்வதற்கு முன்னால் அந்த மன ஓர்மையோடு அழுத கண்களோடு நாம் கேட்டோம் என்று சொன்னால், இன்று மார்க்கத்திலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அலட்சியமோ, சோம்பேறித்தனமோ, அல்லது ஒரு புறக்கணிப்போ, அல்லது இந்த ஈடுபாடு இன்மையோ ஏற்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இவ்வளவு அழகான துவா சொல்லி தருகிறார்கள் பாருங்கள். யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கு ஆளா அதிகரிக்க, இதிலே குரான் வந்துவிடும், அல்லாஹுடைய ஏனைய நஃபிலான காலை மாலை ஏனைய பொதுவான நேரங்களில் ஓதக்கூடிய எல்லா திக்ர்களும் வந்துவிடும், அல்லாஹுவை மறக்காத ஒரு தன்மை மனிதனுக்கு ஏற்படுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லித் தருகிறார்கள். ஏன், அல்லாஹுவை மறப்பது அதுதான் பாவத்தின் ஆரம்பமும் பாவத்தின் உச்சக்கட்டமும். எப்பொழுது ஒரு அடியான் அல்லாஹுவை மறக்க ஆரம்பித்து விடுகிறானோ அவன் ஷைத்தானோடு தோழமை கொள்கிறான், ஷைத்தான் அவன் மீது சவாரி செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படி மறந்துவிட்டால் யார் மறக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களையே மறக்க வைத்து விடுவான். அல்லாஹுவை மறந்தவர்கள் தான் பெரும் பாவிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, மேலும் சொன்னார்கள், ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு. எதற்கு நன்றி செலுத்துவதற்கு? பெரும்பாலும் இன்று மக்கள் என்ன எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், தீனுடைய அந்த அருளை ஒரு அருளாகவே எடுத்துக்கொள்வதில்லை. உலகத்தை தான் அல்லாஹுடைய ஒரு அருளாக மக்கள் நம்பி வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு உங்களிடத்திலே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுடைய கணவனாருக்கோ, உங்களுடைய ஒரு சகோதரருக்கோ, அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள ஒரு உறவினருக்கோ ஒரு நல்ல ஒரு வேலை ஒரு இடத்துல கிடைச்சிருது, எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அல்லாஹ் பெரிய லேசாகிட்டான், பெரிய வேலை கொடுத்துட்டான் என்று அதை பிரஸ்தாபித்து ரொம்ப அழகா சொல்றது உண்டு. இது தப்பு என்று சொல்லவில்லை, சொல்லித்தான் ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய நியமம். ஆனால் நியமத்துகளிலேயே சிறந்த நியமத்து எது? அல்லாஹுடைய தீன் கிடைக்க பெற்றிருப்பது, அல்லாஹுடைய மார்க்கம் கிடைக்க பெற்றிருப்பது. இப்ப உதாரணத்திற்கு, இன்று நமக்கு பொருளாதாரம் அதிகமாக கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, செல்வம் அதிகமாக கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, நமக்கு இன்றைய வணக்க வழிபாடுகளை சரியாக செய்யும் போது ஏற்படுகிறதா? ஐந்து வேளை சரியாக தொழுது போது மனதிலே ராகத்தும் மனதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவே எனக்கு இன்று தொழுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாய், தௌஃபீக் கொடுத்தாய். அல்லாஹுவே ஒரு ஏழைக்கு உதவி செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் கொடுத்தாய். அல்லாஹுவே ஒரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்வதற்கு எனக்கு தௌஃபீக் கொடுத்தாய். அல்லாஹுவே இன்று எனக்கு குர்ஆன் ஓதுவதற்கு தௌஃபீக் கொடுத்தாய். அல்லாஹுவே இந்த ஹதீஸை எடுத்து படிப்பதற்கு எனக்கு தௌஃபீக் கொடுத்தாய் என்று இதை நியமத்தாக கருதி அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்திக் கொண்டு வருகிறோமா என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். தீனை ஒரு நியமத்தாகவே பார்ப்பது கிடையாது, பார்ப்பதெல்லாம் துன்யாவை. துன்யாவிலே நமக்கு வருவாய் ஏற்பட்டால் மகிழ்ச்சி, துன்யாவிலே இழப்பு ஏற்பட்டால் கவலை. இன்று நமது மகிழ்ச்சியும் நமது கவலையும் துன்யாவை கொண்டே இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. தீனின் மீது எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை, எந்த விதமான கவலையும் இல்லை. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே கற்றுக் கொடுத்தது, தீனுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த அருள் கொடுத்ததால் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், நபிமார்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திய வாசகங்களை நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். அந்த எல்லா வாசகங்களிலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுவே எங்களை முஸ்லிம்களாக ஆக்கினாயே, அல்லாஹ் எங்களை மூமின்களாக ஆக்கினாயே, யா அல்லாஹ் எங்களுக்கு உனது அறிவை கொடுத்தாயே என்று அல்லாஹுவிற்கு தீனுக்காக வேண்டி நன்றி செலுத்தி இருக்கின்றார்கள். நான் பொதுவாக பல இடங்களிலே சொல்வதுண்டு, பெரும்பாலான வீடுகளிலே நீங்கள் பார்த்தால் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று எழுதி வைத்திருப்பார்கள், இது எனது இறைவனின் அற்கொடை என்று எழுதி வைத்திருப்பார்கள். வட்டிகளை சம்பாதித்திருப்பார்கள், மோசடி செய்து சம்பாதித்திருப்பார்கள், பொய் பேசி சம்பாதித்திருப்பார்கள், ஏமாற்றி சம்பாதித்திருப்பார்கள். இவ்வளவு ஹராமான வழிகளிலெல்லாம் சம்பாதித்து விட்டு பிறகு இது எனது இறைவனின் அற்கொடை என்று இன்று பல முஸ்லிம்கள் எழுதுவதை பார்க்கிறோம். ஹலாலான முறையில் சம்பாதித்திருந்தாலும் கூட இந்த வாசகத்தை அங்கே எழுதக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வாசகம் குர்ஆனிலே சொல்லப்பட்டதே குர்ஆனுடைய, அதாவது வேதத்தினுடைய இல்முக்கும் அல்லாஹுவை பற்றி உள்ள இல்முக்கும் தான் சொல்லப்பட்டது. அல்லாஹுவை அறிந்து கொள்ளக்கூடிய இல்மு கிடைப்பது, இது அல்லாஹுடைய கிருபை. குர்ஆனிலே சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தனது மந்திரியிடத்திலே கேட்கிறார்கள், மந்திரியே, இவ்வளவு பெரிய ஒரு அரியாசனத்தை, சிம்மாசனத்தை, ஒரு பெரிய கட்டிலை இவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்து திரும்பும் நேரத்திற்குள் நீ கொண்டு வந்து விட்டாயே, இப்படிப்பட்ட ஞானம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டபோது அந்த சுலைமான் நபியினுடைய அலைஹி ஸலாத்து வஸலாம் மந்திரி சொல்கிறார்கள், சுலைமானே, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது இறைவன் எனக்கு கொடுத்த ஞானம் என்று சொல்கிறார்கள், எனக்கு கொடுத்த இறைவனுடைய அருள் என்று சொல்கிறார்கள். லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், இந்த இல்முக்கு, அல்லாஹ் கொடுத்த இந்த நற்பாக்கியத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக இந்த இல்மை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சுலைமான் நபிக்கு அவர்களுடைய மந்திரி சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நியமத்திலே முதல் நியமத் நமக்கு அல்லாஹ் கொடுத்த தீன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனது மார்க்க பற்றி அதிகப்படுத்து. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்தி. மேலும் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய துஆ, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக ஃபிஅல் அல் கைராத் வ தர்க அல் முன்கராத் وحب المساكين. يا الله நன்மைகளை செய்வதை உன்னிடத்திலே கேட்கிறேன், தீமைகளை விட்டொழிப்பதை உன்னிடத்திலே கேட்கிறேன், ஏழைகளுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், நானும் அவர்களை நேசிக்க வேண்டும், ஏழைகளும் என்னை நேசிக்க வேண்டும். இவ்வளவு அழகான துஆ பாருங்கள். இந்த துஆக்கள் எல்லாம் நமது நாவிலே பல சூழ்நிலைகளிலே சிலர் புத்தகங்களை பார்த்து படிக்கும் போது வந்தாலும் கூட அந்த உணர்வோடு அவர்கள் கேட்காத காரணத்தால், யா அல்லாஹ் எனக்கு இது வேண்டும், இந்த தன்மை எனக்கு வேண்டும், துஆவிலே வற்புறுத்தி கெஞ்சி கதறி, யா அல்லாஹ் நீ கொடுத்தே ஆக வேண்டும், நீ கொடுக்கவில்லை என்றால் நான் நஷ்டமடைந்து விடுவேன், எனக்கு வேறு யார் இருக்கிறார் கொடுப்பதற்கு என்று அல்லாஹுவை பற்றி பிடித்து, துன்யாவுடைய தேவை வரும்போது எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நாம் வற்புறுத்துகிறோம், எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறோம், ஆனால் தீன் என்று வரும்போது என்னமோ கொடுத்தா உனக்கு நல்லது, கொடுக்காட்டி எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை என்ற அடிப்படையிலே மக்கள் நுனி நாக்குகளிலிருந்து துவாக்களை கேட்கிறார்கள். எனவேதான் அவர்களுடைய மார்க்க பற்று நாளுக்கு நாள் பலவீனமாகி கொஞ்சம் கொஞ்சமாக தீனிலிருந்து தூரமாகி கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹுவிற்கு யாருடைய தேவையும் கிடையாது, நமக்குத்தான் அல்லாஹுடைய தேவை. நாம் தான் ஃபக்கீர்கள். யா அய்யுஹன்னா அன்துமுல் ஃபுகரா இல்லல்லாஹ். மக்களே, நீங்கள் பிச்சைக்காரர்கள், நீங்கள் ஃபக்கீர்கள். நம்ம மற்றவங்களை பார்த்து ஃபக்கீர்னு சொல்லியிருப்போம், அல்லாஹ் சொல்றா நம்ம எல்லாரையும் பார்த்து, நம்மள்கிட்ட உள்ள கோடிக்கணக்கான ரூபாய்கள், கோடிக்கணக்கான செல்வங்கள், பங்களாக்கள், இது அரசர்கள் உட்பட மன்னர்கள் உட்பட எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அதுல சுலைமான் நபி வருவாங்க, தாவூத் நபி வருவாங்க, எல்லா நபிமார்களும் வருவார்கள், அவர்களையெல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மக்களே நீங்கள் எல்லாம் ஃபக்கீர்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் ஃபக்கீர்களாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வின் புன்னிலையிலே நீங்கள் ஃபக்கீர்களாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் தேவையற்றவன், அவன் புகழுக்குரியவன். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, குறிப்பாக ஒவ்வொரு மூமினும் துஆவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தீனுடைய தேவைகளுக்கு, தீனுக்காக வேண்டி. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை இதிலே சேர்த்து சொல்கிறேன், பாருங்கள், இப்ராஹிம் நபியை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஆலா நபியினா வஅலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஒரு நபி! அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுவதை பாருங்கள், அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் ஸுர்ரியதி வ தக்கப்பல் துஆ. அல்லாஹ், ஒரு உண்மையான நல்ல தொழுகையாளியாக என்னை ஆக்கு என்று கேட்கிறார். நாம் இப்ப எவ்வளவு இந்த மாதிரி துஆ எப்படி எவ்வளவு கேட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, என் இறைவா ஒரு உண்மையான தொழுகையாளியாக, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய தொழுகையாளியாக, எந்த தொழுகையாளியின் தொழுகையை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ, எந்த தொழுகையாளியின் தொழுகை அவருக்கு சிபாரிசு செய்யுமோ, எந்த தொழுகையாளி தொழுது முடிக்கும் போது அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுமோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, அவர் மீது நீ அருளுவாயோ, அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாளியாக என்னை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கெஞ்சி கதறிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்ட காரணத்தால் முஹம்மது நபியினுடைய உம்மத்தாகிய நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை குர்ஆனிலே கற்றுத் தருகிறான் என்றால் எவ்வளவு அவர்கள் இதை அழுது கேட்டிருப்பார்கள். இன்று நாம் பாருங்கள், இன்று நீங்கள் பார்த்தால் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, பெரும்பாலான முஸ்லிமான ஆண்களுக்கு பெண்களுக்கு வுது செய்வதே தெரியாது, தொழுவதே அவர்களுக்கு தெரியாது, ஏதோ சடங்குகளாக கை கால் கழுவுவார்கள், நின்று தொழுவார்களே தவிர, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், நான் அப்படித்தான் தொழுகிறேன், வுது செய்கிறேன் என்று யாராவது கற்று அதற்கு பயிற்சி எடுத்து வைத்திருக்கிறோமா என்றால், நிச்சயமாக 99 பேருக்கு அந்த கல்வியும் கிடையாது, அந்த பயிற்சியும் கிடையாது. உங்களிலே கல்வி தெரிந்தவர்களிடத்திலே நான் செய்கிற வுது சரியாகத்தான் வுது செய்கிறேனா என்று என்றைக்காவது நீங்கள் திருத்திக் கொண்டது உண்டா? உங்களுடைய வுதுவை, உங்களுடைய தொழுகையை தொழுது காண்பித்து நான் தொழுகிற இந்த தொழுகை சரியாக இருக்கிறதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது போன்று நான் நிற்கிறேனா, கை கட்டுகிறேனா, ருக்குவ செய்கிறேனா, பிறகு நான் நிற்பது சரியாக இருக்கிறதா, சுஜூது செய்வது சரியாக இருக்கிறதா, நான் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள், நான் ஓதக்கூடிய அந்த துஆக்கள் ஒவ்வொரு இடத்திலும் என்ன ஓதினார்களோ எப்படி ஓதினார்களோ அவற்றையெல்லாம் நான் சரியாக செய்கிறேனா என்று யாரிடத்திலையாவது நாம் சொல்லி செய்திருக்கிறோமா, காட்டி அதை திருத்தி இருக்கிறோமா என்றால், எனக்கு தெரிந்து நானும் பல முறை இந்த விஷயங்களை சொல்லியும் பார்த்து விட்டேன், மக்களோடு பழகியும் விட்டேன், ஆனால் யாரும் வந்து சொன்னதாக தெரியவில்லை. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பெருசு, அதுவே ரொம்ப எல்லாரும் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்பதாக அற்ப நாலேஜை கொண்டு எளிமை கொண்டு நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களை பாருங்கள், தாபிஈன்களை பாருங்கள், கற்றறிந்த தாபிஈ ஒரு மூத்த சஹாபிகளை பார்த்துவிட்டால் உஸ்மானே ரழியல்லாஹு அன்ஹு, சுனன் அபூதாவூதுடைய அறிவிப்பு, உலு எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். எப்படி ஒரு பெரிய தாபிஈ உஸ்மான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கமான அந்த தோழரை பார்த்ததற்கு பிறகு ரழியல்லாஹு அன்ஹு, எனக்கு நீங்கள் உதுவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இன்னொரு தாபிஈ வருகிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு உமர் இடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று. இன்னொரு சஹாபி இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இன்று நம்முடைய தீனுடைய விஷயங்களுக்காக இபாதத்திற்காக மார்க்க அறிஞர்களை அணுகி நாம் அந்த இபாதத்துகளை அவர்களிடமிருந்து முறையாக கற்றிருக்கிறோமா என்று கேட்டு பாருங்கள் சகோதரிகளே. பல விஷயங்களுக்காக இந்த அறிஞர்களை தொடர்பு கொள்கிறார்கள், அதுவும் குறிப்பாக அல்லாஹ் ஷிர்க்காக்கிய ஹராமான காரியங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தாயத்தை எழுதி கொடுங்க, தகடை எழுதி கொடுங்க, விதத்தான காரியங்கள், எங்கள் வீடுகளிலே வந்து குரான் ஹத்தம் செய்து விட்டு செல்லுங்கள், ஃபாத்தியா ஓதி விட்டு செல்லுங்கள், எதெல்லாம் மார்க்கத்திலே இல்லையோ அதற்கெல்லாம் ஆலிம்களை அழைக்கிறார்கள். அதற்கு ஆலிம்கள் படித்தார்கள், மதரசாக்களிலே ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அதற்காக அவர்கள் படித்தார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் எளிமை கற்க வேண்டும். ஆனால் இன்று பார்த்தால் சமூகம் ஆலிம்களை வெறும் தங்களுடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய விதத்தான சடங்குகளுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்க அறிஞர்களிடத்திலே சென்று தீனுடைய எளிமை தேடுவதாக தெரியவில்லை. அப்படியே கேட்டாலும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், தலாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது சொத்துரிமை வாரிசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்பத்தான் ஒரு ஆலிமிடத்துல ஒரு மர்சாவிடத்துல போவாங்க, இந்த மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, அதுக்கு என்ன என்பதாக. அல்லாஹுவை அறிவதற்கு ஆலிம்களை அணுகி இருக்கிறோமா, அல்லாஹுவை பற்றி உண்டான இல்முக்கு அணுகி இருக்கிறோமா என்றால் மிக மிக பலவீனமாக இருக்கின்றது சகோதரிகளே. அடுத்து சகோதரர்களே, இந்த துஆவுடைய விஷயத்தை ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொன்னேன் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அப்படி விரும்புகிறான். யார் கேட்பார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை கொடுக்கிறான். துன்யா அப்படி கிடையாது, நீங்க கேட்டாலும் கேட்கலைனாலும் உங்களுடைய விதியில உள்ளது முடிவு செய்யப்பட்டது, உங்களை பங்களால வைக்கணும்னா அல்லாஹ் பங்களால வைத்து விடுவான், உங்களை யாரை கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க வைத்து விடுவான். ஆனால் தீனை பொறுத்தவரை அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், என் பக்கம் திரும்பிய உள்ளத்தோடு யார் வருகிறார்களோ அவர்கள் தான் நேர்வழி காட்டப்படுவார்கள். எஹ்தி இலைஹி மையுனீப், என்னை மட்டுமே முன்னோக்கி எனக்கு முன்னால் திரும்பக்கூடிய என் பக்கம் திரும்பக்கூடியவர்களுக்கு தான் நான் நேர்வழி காட்டுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக சொல்கிறான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பற்றி சொல்லும்போது அத்துஆ ஹுல் இபாதா, துஆ அதுதான் பெரிய வணக்கம் என்று சொன்னார்கள். தொழுகையின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பாருங்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்ததும் அதற்கு பிறகு அடியான் அல்லாஹ்வுடைய தேவையை கேட்பதும் தான் இருக்கும். சூரா ஃபாத்திஹாவில் இருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ருக்குவிலே சுஜூதிலே பிறகு கௌமாவிலே பிறகு ஜல்சாவிலே என்று பிறகு அத்தஹியாத்திலே என்று அல்லாஹுவிடத்திலே அடியான் கேட்கக்கூடிய அந்த துஆவுடைய முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே கற்றுத்தருகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நீங்கள் இந்த வகுப்பிலே அல்ஹம்துலில்லா இந்த ஒரு ஊரிலே இவ்வளவு ஒரு பிஸியான நகரத்திலே மக்களெல்லாம் துன்யாவின் மீது மோகம் கொண்டு துன்யாவை தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த துன்யாவை விட்டுவிட்டு அல்லாஹுவிற்காக ஒரு இடத்திலே ஒன்று கூடி அல்லாஹுடைய குர்ஆனை நீங்கள் படித்துக் கொள்ள வந்திருக்கிறீர்களே, இதிலே மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் எப்படி நான் இஹ்லாசை பற்றி சொன்னேனோ அது போன்று துஆவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் யா அல்லாஹ் உனது குர்ஆனை எனக்கு கற்றுக்கொடு, உனது குர்ஆனோடு என்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்து, இந்த குர்ஆனிலே எனக்கு மன அமைதியை கொடு, இந்த குர்ஆனிலே எனக்கு மனதிற்கு ஒளியை கொடு, இந்த குர்ஆனை எனது வாழ்க்கையிலே ஒரு விளக்காக ஒரு செழிப்பாக ஆக்கிக் கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் அப்படி துஆ கேட்டால் நிச்சயமாக இந்த குர்ஆனை கொண்டு உங்களுடைய இம்மை மறுமையினுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி உங்களுடைய மன உளைச்சல்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அத்தனை கவலைகள் சஞ்சலங்களை எல்லாம் நீக்கிவிடுவான். இதற்காகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விசேஷமான துஆ கட்டு தருகிறார்கள். பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அபுதுக وَابْنُ عَبْدِكَ وَابْنُ أَمَتِكَ نَاصِيَتِي بِيَدِكَ مَاضٍ فِيَّ حُكْمُكَ عَدْلٌ فِيَّ قَضَاؤُكَ أَسْأَلُكَ بِكُلِّ اسْمٍ هُوَ لَكَ سَمَّيْتَ بِهِ نَفْسَكَ أَوْ عَلَّمْتَهُ أَحَدًا مِنْ خَلْقِكَ أَوْ أَنْزَلْتَهُ فِي كِتَابِكَ أَوْ اسْتَأْثَرْتَ بِهِ فِي عِلْمِ الْغَيْبِ عِنْدَكَ أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي وغمي. அவ்வளவு அழகான துஆ இந்த துஆ. குர்ஆனுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹுவே இப்படி அழைக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹும்ம, அல்லாஹுவே, இந்த அழைப்பை சொல்லும் போது உள்ளத்தில் ஒரு துடிப்பு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஒரு பாசம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஒரு பயம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் எனது எஜமானன் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். அல்லாஹுடைய அடிமை நான், அவனுடைய ஒரு வேலைக்காரன், அவனுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடிய ஒரு சாதாரண அடிமை என்ற உணர்வு வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுவே இன்னி அப்து, நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன், உனது அடிமை பெண்ணின் மகனாக நான் இருக்கிறேன். எனது உச்சி முடி உன் கையிலே இருக்கிறது. மாதின் எந்த தீர்ப்பு நீ செய்தாலும் சரி அது என் விஷயத்தில் செல்லுபடியாக கூடியதுதான். நீ விதித்த எல்லா தீர்ப்புகளும் எனக்கு நீதமானதுதான். அல்லாகவே உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், நீ உனக்கென வைத்துக் கொண்ட அந்த எல்லா பெயர்களையும் கூறி, அந்த பெயர்களை நீ உனது அடியார்களில் ஒருவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம், உனது வேதத்திலே நீ இறக்கி இருக்கலாம், அல்லது மறைவான ஞானத்திலே நீ அந்த பெயரை உனக்கென மறைத்து வைத்திருக்கலாம். அந்த அழகிய பெயர்களையெல்லாம் கூறி உன்னை புகழ் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். என்ன தெரியுமா அல்லாஹ், எப்படிப்பட்ட துஆ பாருங்கள். இவ்வளவு அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விட்டு நபி அவர்கள் கேட்கிறார்கள். எதை? துன்யாவை கேட்கவில்லை, தனது மனைவி மக்களுக்காக கேட்கவில்லை, தனது பேரப்பிள்ளைகளுக்காக கேட்கவில்லை. என்ன கேட்டார்கள்? அல்லாஹுடைய கலாம் தனக்கு செழிப்பாக வேண்டும். அத்தஜாலல் குர்ஆன ரபியா கல்வி, இறைவா இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு. இன்று நாம் எந்த அளவு இந்த துஆவை கேட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அன் தஜ்அலல் குர்ஆன ரபியா கல்வி, எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு. வ நூர சத்ரி, எனது நெஞ்சுக்கு விளக்காக ஒளியாக ஆக்கு. அன் தஜ்அலல் குர்ஆன ரபியா கல்வி வ நூர சத்ரி வ ஜலா ஹுஸ்னி, எனது கவலைகள் துக்கங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு அருள்மருந்தாக ஆக்கு. எனது பிரச்சனைகள், என்னுடைய தொந்தரவுகள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் என்னை விட்டு அகழுவதற்கு, நீங்குவதற்கு இந்த குர்ஆனை காரணமாக ஆக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்றால், இவ்வளவு குர்ஆனுடைய இல்முக்கு, குர்ஆனுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையிலே, காலையிலே, பகலிலே, இரவிலே, தொழுகையிலே, தொழுகைக்கு வெளியிலே என்று எல்லா நேரங்களிலும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தான் ஓதுவது மட்டுமல்ல, தனது தோழர்களிலே யாராவது ஒருவர் அழகிய துணியோடு குர்ஆன் ஓதினால் போதும், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா உபை, நீ குர்ஆன் ஓது, நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், நீ குர்ஆன் ஓத நான் கேட்க வேண்டும் என்று. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் உங்களிடமிருந்து குர்ஆனை கேட்க ஆசைப்படுகிறேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீதுதானே இந்த குர்ஆன் இறக்கப்படுகிறது, நானா உங்களுக்கு ஓதி காட்டுவது என்று கேட்டபோது, பிறரிடமிருந்து நான் குர்ஆன் ஓத கேட்கிறேன், குர்ஆன் ஓத விரும்புகி குர்ஆன் அவர்கள் ஓதுவதை கேட்க விரும்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த இடத்திலே சொல்கிறேன், நீங்கள் கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக பாசத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு நாள் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகு தன்னுடைய ஹாஜத்துக்காக வேண்டி அவர்கள் சென்று விட்டு வரும் பொழுது அவர்கள் வருவது தாமதமாகி விடுகிறது. கதாவுல் ஹாஜத்துக்காக வேண்டி இந்த ஹமாம் தேவையை ரெஸ்ட் ரூம் காண்டி போறோம்ல, ஆனால் சென்றவர்கள் தாமதம். இது மதீனால மஸ்ஜித் நபவியில நடக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நடக்குது. அந்த செயின் தொலைஞ்சது அவங்க போருக்கு போயிருக்கும் போது. அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இங்கு மனைவியை காணவில்லை என்று தேட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள், ஒருவர் தாமதமாகிவிட்டால் ஒருவர் தேடக்கூடியவராக. அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம் இடத்தில் ஆயிஷா கொஞ்சம் தாமதமாக வர்றாங்க. வந்த உடனே சொல்றாங்க, அல்லாவின் தூதரே, என்னை கோபித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் என்னை தேட மாட்டீர்கள், என் மீது உங்களுக்கு பயம் வந்துவிடும் என்ற அச்சம் எனக்கு இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. புரியவில்லை, ரசூல் சல்லா ஆயிஷா நீ என்ன சொல்கிறாய், சொல்கிறார்கள் பாருங்கள், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹுவின் தூதரே, நான் எனது ஹாஜத்திற்காக தேவைக்காக சென்று விட்டு மஸ்ஜிதை கடந்து வரும்போது உங்களுடைய தோழர்களிலே ஒருவர் குர்ஆன் ஓதுவதை கேட்டேன். அவர் ஓதுவதை நிறுத்தாமல் அந்த இடத்திலிருந்து அகன்று வருவதற்கு எனக்கு மனம் இல்லை, நீங்கள் தேடுவீர்கள், என்னை இழந்து என்னுடைய தாமதம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திவிடும் என்ற பயம் மட்டும் இல்லை என்றால் அவர் முடிக்காமல் நான் அந்த இடத்திலிருந்து வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னபோது, இப்போது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா அப்படிப்பட்ட ஒரு காரியார், நானும் அவருடைய திராத்தை கேட்கிறேன், நானும் அவருடைய திராத்தை கேட்கிறேன், வா ஆயிஷா என்று அழைத்து சொல்கிறார்கள். அங்கே சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண அடிமை, உரிமையிடப்பட்ட ஒரு அடிமை, ஒரு ஃபக்கீர், முஹாஜிர்களிலே ஏழை முஹாஜிர்களிலே ஒருவர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீண்ட நேரம் கேட்டுவிட்டு, ஆயிஷா உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் கேள், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அர்ஷுடைய ரஹ்மான், இவர் ஓதுவதை நான் கேட்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் ஆயிஷாவே என்று சொல்கிறார்கள். இவருடைய ஓதுதலுக்கு, இவர் ஓதுவதை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் ஆயிஷாவே என்று சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவு அல்லாஹுடைய பயத்தோடு, அல்லாஹுடைய அச்சத்தோடு, அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய கலாமாகிய இந்த குர்ஆனின் மீது அவர்கள் முஹப்பத்தோடு ஓதியிருப்பார்கள், அல்லாஹ் அவர்கள் ஓதுதலை அங்கீகரித்துக் கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது ஏழு சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்கிறார்கள். இந்த ஏழு சஹாபாக்களிடத்திலே நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அவர்களிலே மூன்றாவது இடத்திலே இருப்பவர் தான் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த தோழர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்து மஸ்ஜித் நபவிற்கு அருகிலே வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கு முன்னால் மஸ்ஜித் நபவியிலிருந்து தூரமாக இருந்தார்கள். அப்போது அவர்கள் தங்களுக்கென்று அங்கே ஒரு மஸ்ஜிதை ஏற்படுத்திக் கொண்டு யார் தொழ வைப்பது என்று அவர்கள் அங்கே ஆலோசனை செய்த போது, சாலிமை தொழ வைப்போம், அவர் நம்மிலே அதிகமாக குர்ஆனை கற்றுச் சேர்ந்தவர் என்று அந்த ஒரு அடிமையை முன்னிறுத்தி குரைஷி வம்சத்திலே சேர்ந்த குரைஷி வம்சத்தைச் சேர்ந்த அபூபக்கர், உமர் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அவருடைய இமாமத்துக்கு பின்னால் தொழுகிறார்கள் என்றால், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சகோதரிகளே. அப்ப அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு இந்த குர்ஆனை புரிய வை. சில பேர் சொல்வாங்க, நான் இத்தனை நாளா வர்றேன், தஜ்வீத் கஷ்டப்பட்டு எங்க உஸ்தாதும் சொல்லி தர்றாங்க, நானும் முயற்சி பண்ணேன், எனக்கு வருவதில்லைன்னு சொல்லி. என்ன காரணம்? ஒன்று, அவர்களுடைய உள்ளம் ஈடுபடவில்லை, உள்ளத்திலே குர்ஆனின் மீது ஆசை வரவில்லை. சில பேரை பார்த்திருக்கலாம் நீங்க, குர்ஆனை வச்சிருக்கும் போது அப்படி தூக்கி போடுவாங்க, ஒரு அலட்சியமாக ஏதோ ஒரு சாதாரண புத்தகத்தை பயன்படுத்துவது போன்று குர்ஆனை பயன்படுத்துவார்கள், அல்லது மக்கள் கால் வைத்து நடக்கக்கூடிய இடங்களிலே குர்ஆனை கீழே வைத்திருப்பார்கள், அல்லது குர்ஆனுக்கும் குர்ஆனுக்கு மேல் இன்னும் பல வேறு விதமான புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன காட்டுகிறது? அவர்கள் குர்ஆனை மதிக்கவில்லை, குர்ஆனின் மீது அவர்களுக்கு ஈடுபாடு வரவில்லை. அல்லாஹ்வுடைய கலாம் அடங்கிய புத்தகம் என்று இதை அவர்கள் மதித்திருந்தார்கள் என்றால் இதை கண்ணியமாக வைத்திருப்பார்கள், இதை கண்ணியமாக பயன்படுத்தி இருப்பார்கள், இதை கண்ணியமாக எடுத்து வருவார்கள், இதை கண்ணியமான இடத்திலே வைப்பார்கள், இதை திறக்கும் போதே ஒரு கண்ணியத்தோடு அவர்கள் திறப்பார்கள். அடுத்து அவர்களுக்கு இதன் மீது முழுமையான தேட்டம் இருந்திருக்குமே ஆயின் அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனுடைய இல்மை கேட்டு அவர்கள் துஆ செய்திருப்பார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த வகுப்பிலிருந்து இங்கே நீங்கள் நடத்துகின்ற இந்த வகுப்பிலே உங்களுக்கு முழுமையான பிரயோஜனம், ஆகிறதுக்குரிய நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் முதலிலே அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனுக்காக வேண்டி விசேஷமாக நீங்கள் துஆ கேளுங்கள். மூன்றாவது சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு எப்படி இல்முக்கு வாய்ப்பு கொடுத்தானோ அதுபோன்று அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே வாய்ப்பு கேளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக, குர்ஆனின்படி அமல் செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, உனது சுன்னாவின்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ஏன் தெரியுமா? இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக அவ் ஹுஜ்ஜத்துன் அலைக், அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ஹுஜ்ஜத்தன் லனா லா அலைனா. இந்த குர்ஆன் ஒன்று நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உனக்கு சாதகமாக வாதிடக்கூடிய ஒரு அத்தாட்சியாக இருக்கும், அல்லது உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியாக அமைந்துவிடும் என்று. யார் குர்ஆனை கற்றார்களோ அதன்படி அமல் செய்யவில்லையோ அவர்களுக்கு எதிராக இந்த குர்ஆன் சாட்சி சொல்லும், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. ஆகவே நீங்கள் கற்பது குறைவாக இருந்தாலும் அந்த குறைந்த அந்த அளவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அமல் செய்ய முன்னேறி விடுங்கள். ஹதீஸிலே வருகிறது, யார் தான் கற்றதை கொண்டு அமல் செய்கிறாரோ அவருக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுப்பான் என்று. இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்களிலே ஒருவர். அவர்கள் சொல்வதை பாருங்கள், நீங்கள் எல்லாம் இந்த ஹதீஸுகளை படிக்கிறீர்கள், ஆனால் அதை பற்றி அமல் செய்வதை நீங்கள் சிந்திப்பது கிடையாது, அதற்காக நீங்கள் ஒரு சிரமம் எடுப்பது கிடையாது, ஆனால் நாங்களோ எங்கள் ஆசிரியரிடம் படிக்கும்போது ஒரு ஹதீஸை படித்துவிட்டு அதன்படி அமல் செய்யாமல் அடுத்த ஹதீஸை படிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அதன்படி அமல் செய்யாமல் அடுத்த ஹதீஸை தெரிவதற்கு நாங்கள் ஆர்வப்பட மாட்டோம். இன்று கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது, அதாவது இந்த மார்க்க கல்வி வகுப்புகளும் அல்லது இந்த பயான்கள் கூட ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டதோ என்று. நான் ரிலிஜியஸ் கிளாஸஸுக்கு போகிறேன், நான் குரான் கிளாஸுக்கு போகிறேன், குரான் ரீடிங் கிளாஸுக்கு போகிறேன், குரான் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஸுக்கு போகிறேன் என்று மக்களிடத்திலே ஒரு பெருமையாக சொல்வதற்கு ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டதோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அப்படி செல்பவர்களிடத்திலே வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படவில்லை. அந்த படிக்கின்ற கல்வி அவர்களது வாழ்க்கையிலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய ஹிஜாபை மாற்றியிருக்கிறதா? அவர்களுடைய ஒழுக்கத்தை மாற்றியிருக்கிறதா? அவர்களுடைய தொழுகை உள்ளத்தை மாற்றியிருக்கிறதா? மார்க்க விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்களுக்கு அதிகப்படுத்தி இருக்கிறதா? அவர்கள் முன்னால் செய்து கொண்டிருந்த தவறுகளிலிருந்து திரும்பி நேர்வழியின் பக்கம் வந்திருக்கிறார்களா என்றால் இவற்றிலே எதுவுமே இல்லை. ஆனால் குர்ஆன் கிளாஸுக்கு போற பிள்ளை எவ்வளவு பெரிய முரண்பாடுகளை அங்கே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இல்மிலே பரக்கத் இல்லாமல் போகிவிடுகிறது. எப்போது அமலுக்காக கற்றுக்கொள்ளப்படவில்லையோ, எந்த இல்ம் அமலுக்காக கற்றுக் கொடுக்கப்படவில்லையோ அமலுக்காக கற்றுக்கொள்ளப்படவில்லையோ அந்த இல்மிலே அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, மூன்றாவது இந்த விஷயத்தை கவனத்திலே வையுங்கள். அல்லாஹ் நீ எனக்கு எந்த இல்மை கொடுக்கிறாயோ ரப்பே, அந்த இல்மின்படி நான் செயல்படுவதற்கு, அந்த இல்மின்படி செயல்பட்டு உன்னை திருப்திப்படுத்துவதற்கு எனக்கு நீ தௌஃபீக் கொடு, எனக்கு நீ வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அடுத்து நான்காவதாக சகோதரிகளே, என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறீர்களோ அதன்படி நீங்கள் பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள், அதன் பக்கம் நீங்கள் அழையுங்கள். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களுக்கு அவர்களை அழைத்து உட்கார வைத்து இந்த இல்முடைய கல்வியினுடைய இந்த குர்ஆனுடைய அருமையை அவர்களுக்கு கூறி அவர்களுக்கு நீங்கள் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். முதலாவதாக உங்கள் வீட்டிலே உங்கள் கணவனுக்கு ஓத தெரியுமா என்று நீங்கள் முதலிலே அவரை உட்கார வைத்து ஓத சொல்லுங்கள். அவருக்கு ஓத தெரியவில்லை என்றால் நீங்கள் முதலிலே திருத்திக் கொடுக்க வேண்டிய மிக உரிமை உள்ள, மிக தகுதி உள்ள, மிக அவசியமான மனிதர் யார் என்றால் உங்கள் கணவர் அல்லது உங்களுடைய தாய் தந்தைகள். அவர்களுக்கு இந்த குர்ஆனை நீங்கள் போதியுங்கள். பிறகு உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு இந்த குர்ஆனை போதியுங்கள். எத்தனையோ சகோதரிகள் அவர்கள் குர்ஆன் வகுப்புக்கு வந்து அழகிய முறையிலே குர்ஆன் ஓதுகிறார்கள், அவர்களுடைய தொழுகை சரியாகிவிட்டது. ஆனால் அவர்களுடைய கணவனாரை பார்த்தால் பலர் தொழுகையே இல்லாமலும் இருக்கிறார்கள். பலர் தொழுகை இருந்தாலும் சடங்கான தொழுகையாக இருக்கிறது. நின்றதும் தெரியவில்லை, சலாம் கொடுத்ததும் தெரியவில்லை, என்ன ஓதினார் என்றே தெரியவில்லை. அவர்களுடைய குர்ஆனை ஓத தெரிகிறதா என்றால் அவர்களுக்கு ஓத தெரியவில்லை. இப்படி உங்களது குடும்பத்திலே இருக்கக்கூடாது. உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் சகோதரிகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள் முதலிலே நீங்கள் குர்ஆனை பரப்புவதற்கு மிகவும் தகுதி உள்ளவர்கள். நீங்கள் இவர்களையெல்லாம் மறந்துவிட்டு அண்டை வீட்டார், ஊரில் உள்ளவங்க, முகல்லால் உள்ளவங்க எல்லாருக்கும் குர்ஆனை ஓதி தந்தா அதனால் என்ன பலன் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நபிக்கு என்ன சொல்கிறான்? நபியே உமது நெருக்கமான உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். நபியே உமது குடும்பத்தை தொழும்படி நீங்கள் ஏவுவீர்களாக. ஆகவே குடும்பத்தில் இந்த குர்ஆன் பேணப்படுகிறதா? இந்த குர்ஆன் ஓதுதல், இந்த குர்ஆனுடைய இல்ம், இந்த குர்ஆனுடைய அமல் ஓதப்படுகிறதா என்று அதற்காக நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வீட்டுக்குள் ஒரு குர்ஆனுடைய மதரசாவை உருவாக்குங்கள். ஒரு நேரத்தை முடிவு செய்து அதிலே நீங்கள் உங்கள் கணவனோடு, உங்கள் பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு அமர்ந்து நாம் குர்ஆனை பரிமாறிக்கொள்வோம். இன்று ஒரு நாள் இவர் ஓதுவார், அவர் அந்த தர்ஜமாவை படிப்பார், அவர் ஓதுவதிலே ஏதாவது தவறு இருந்தால் சரி செய்து கொடுப்போம். ஒரு சில ஆயத்துகளை ஒவ்வொரு நாளும் 3 ஆயத்துகள் என்று வைத்தாலே எவ்வளவு குர்ஆனை மனப்பாடம் செய்து விடலாம் குடும்பம் குடும்பமாக. ஏன் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, 60 ஆண்டு 70 ஆண்டு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுக்கின்றான். 114 சூராக்கள், 6000 மேற்பட்ட அந்த ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்ட அந்த வசனங்கள், 612 பக்கங்களிலே அடங்கிய அல்லாஹுடைய இந்த வேதம், இதை மனப்பாடம் செய்யவில்லையா? இந்த அறிவு எதற்கு? இந்த நெஞ்சு எதற்கு? துன்யாவிலே எத்தனை படிப்புகளை படித்து விடுகிறார்கள். சரி, இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய மாநாடு சென்னையில் நடந்துச்சு. அப்ப மார்க்க கல்வியிலையும் மார்க்கத்திலையும் ஈடுபடுற நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்திருக்கும் போது அவங்கள்ட்ட கேட்டோம், உங்கள யாரு 2 ஜுசு குர்ஆன்ல தபாரக்கல்லதி அம்மையத்தஸ்தாவுன், இந்த 2 ஜுசுவ முழுசா சரியா மனப்பாடம் பண்ணிருக்கிறீங்கன்னு கேட்டா ஒருத்தர் கூட கைத்துக்கல. சின்ன பிள்ளையிலே அந்த மதரசாவிலே மனப்பாடம் செய்து கொடுக்கப்பட்ட சூராக்களும் அதுவும் பிழையாக பிறகு நாவிலே ஏறி அந்த சின்ன சூராக்களை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா துன்யா விஷயத்துல பாருங்க, ஆல்வேஸ் டெவலப், எல்லாவற்றிலும் முன்னேற்றம் முன்னேற்றம், படிப்பு 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 என்று போட்டி போட்டுக்கொண்டு எவ்வளவோ செல்கிறார்கள். ஆனால் மார்க் விஷயத்திலே பாருங்க, குர்ஆனிலிருந்து குறைந்தது 2 பாகங்கள் கூட மனப்பாடம் இல்லை என்றால் நீங்கள் என்ன தஹஜ்ஜத் தொழுவீர்கள்? நஃபில் தொழுகை எப்படி தொழுவீர்கள் நீங்கள்? உங்களுக்கு தொழுகையிலே என்ன ஆர்வம் பிறக்கும்? இந்த கல்பு தான் எதற்கு? இந்த அறிவு தான் எதற்கு? இந்த கண் தான் எதற்கு? இந்த காது தான் எதற்கு? 40 பக்கங்கள், 1 ஜுசு என்பது 20 பக்கங்கள், 2 ஜுசு 40 பக்கம். 60 வருஷத்துல 40 பக்கம் மனப்பாடம் பண்ண முடியவில்லை என்றால் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு நாம் என்ன அடைந்தோம் யோசித்து பாருங்கள். நாளைக்கு இந்த மறுமையில குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும் என்றால் எப்படி சிபாரிசு செய்யும்? யா அல்லாஹ், இவன் என்னை படிக்கவில்லை, என் மீது நாட்டம் கொள்ளவில்லை, என் மீது ஆர்வம் கொள்ளவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆன் நமக்கு எதிராக வழக்காடினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்ன ஆகும் என்று. ஆகவே உங்களது வீடுகளிலே ஒரு குர்ஆன் மனன மதரசாவை உருவாக்குங்கள், ஒரு குர்ஆனுடைய மதரசாவை உருவாக்குங்கள். அதை தொடர்ந்து அந்த குர்ஆனுடைய இல்ம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு செய்யப்படும் பொழுது பிறகு அதை நீங்கள் தொடர்ந்து கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை எடுத்து உங்களது குடும்பத்திற்குள்ளே படியுங்கள். அதன் மூலமாக நேரடியாக ரசூலுல்லாஹோடு உரையாடுவது போன்று, ரசூலுல்லாஹோடு பழகுவது போன்று, ரசூலுல்லாஹிற்கு முன்னால் நாம் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். இன்று பெரும்பாலும் சகோதர சகோதரிகளே, ஹதீஸுகளை படிக்கின்ற பழக்கமே இல்லாத காரணத்தால் ரசூலுல்லாஹின் மீது அன்பே நமது சமூகத்தில் இருப்பது கிடையாது. எப்படி அன்பு வரும்? இன்று கிரிக்கெட் விளையாடுபவர்கள், சினிமாவிலே நடிக்கக்கூடியவர்கள், அவர்களை பற்றிய செய்திகளை தொடர்ந்து படிப்பதால் அவர்களின் மீது அன்பு ஏற்பட்டிருக்கிறது சமுதாயத்திற்கு. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தால் தானே நமக்கு அவர்களின் மீது அன்பு ஏற்படும். ரசூல்லா இப்படி சொல்லிருக்காங்க, ரசூல்லா இப்படி சொல்லிருக்காங்க, ரசூல்லா இப்படி செஞ்சிருக்காங்க, இது ரசூல்லா சொன்னது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்று அன்பு ஏற்படும். அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை நமது வீட்டில் ஏற்பட்டிருக்கிறதா யோசித்து பாருங்கள். ஹதீசுகளை படிக்கவில்லை என்றால் எப்படி முகப்பத்து வரும்? இன்னைக்கு சில பேர் வழங்கி வச்சிருக்கிறாங்க, வருஷத்துல ரபியுல் அவல் மாசத்துல ஏதோ மௌலூதுன்னு உனக்கு கொண்டாடிட்டா நம்ம எல்லாம் ரசூல்லாக்கு பெரிய அண்டை வீட்டுக்காரர் மாதிரியும், நாளைக்கு ஆகரத்துல போனா ரசூல்லாக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கலான்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, எது சடங்காக ஷிர்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை கொண்டு ரசூலுல்லாவிடத்தில் நெருக்கத்தை தேடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததோ எதை படியுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபியினுடைய சுன்னாவை பற்றி சொன்னார்களோ அதை மக்கள் புறக்கணித்து வாழ்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை உட்கார்ந்து படியுங்கள். சின்ன சின்ன ஹதீஸுகளை எடுத்து அவர்களுக்கு சொல்லி உனக்கு இதிலிருந்து என்ன புரிகிறது என்று கேளுங்கள். வீட்டிலே இந்த சினிமாக்கள், சீரியல்கள், இது போன்ற அத்தனை முசீபத்துகளை முழித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள் என்று நீங்களே உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையானவற்றை தொகுத்து ஒரு பாடப்புத்தகமாக ஆக்கிக்கொண்டு உங்களது பிள்ளைகளோடு நீங்கள் பரிமாறி, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் அதை படித்து அவர்களுக்கு கற்பித்து கற்றுக்கொண்டு வாருங்கள். பிறகு பாருங்கள், உங்களுடைய குடும்பம் எவ்வளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய குடும்பமாக, ஒரு பரக்கத்துடைய குடும்பமாக, ஒரு செழிப்பான குடும்பமாக இருக்கும். இன்று குடும்பங்களிலே செல்வம் இருக்கிறது, வசதியான வாழ்க்கை இருக்கிறது, ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன, எல்லா தேவைகளும் இருக்கின்றன. ஆனால் கணவனுக்கு மனைவியின் மீது முகப்பத்து கிடையாது, மனைவிக்கு கணவனின் மீது முகப்பத்து கிடையாது, பிள்ளைகளுக்கு பெற்றோரின் மீது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மீது, உறவுகளிலே ஒருவருக்கு மற்றவரின் மீது முகப்பத்தில்லையே. என்ன காரணம் என்றால், அவர்கள் தங்களுக்குள்ளே தீனை நாசமாக்கி விட்டார்கள், தீனை விட்டு தூரமாகி விட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களிலே, நெஞ்சங்களிலே முகப்பத்தை பறித்துவிட்டு வெறுப்புகளையும், ஒருவர் மீது ஒருவருக்கு குரோதத்தையும் ஏற்படுத்தி விட்டான். இப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எப்போது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதங்களை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு மத்தியிலே பகைமையை நாம் ஏற்படுத்தி விட்டோம், அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை இஹ்லாஸ், துஆ, அமலுடைய தேட்டம், பிறகு கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பது என்ற விஷயங்களை நீங்கள் கவனத்திலே வையுங்கள். மேலும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியவில்லையோ அதை நீங்களாக முடிவு செய்து விடாதீர்கள். அந்த துறையிலே தேர்ச்சி பெற்ற நல்ல ஒரு மார்க்க அறிஞரை தேடி அவருடைய அந்த ஞானத்தை பெற்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் விடை தேடுங்கள், விளக்கம் கேளுங்கள். நல்ல புத்தகங்களை உங்களது வீடுகளிலே வாங்கி ஒன்று சேருங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு நல்ல இல்மை கொடுப்பான். அல்லாஹு தஆலா நான் கூறிய விஷயத்திலே எனக்கும் உங்களுக்கும் இல்மையும் நிறைவையும், அல்லாஹுடைய அருளையும் முஹப்பத்தையும் பரக்கத்தையும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தவனாக முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅல ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார்கள், அதாவது துவா என்பது தொழுகைக்குள்ளதான் கேட்கணுமா அல்லது தொழுது முடிச்சோடனே தனியாக கை தூக்கி கேட்கலாமான்னு சொல்லி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தொழுகைக்கு பின், அதாவது துபுரக்குள்ளி சலாத்தின் என்று சொல்கிறார்களோ அதெல்லாம் தொழுகைக்குள் என்று அடங்கும். இப்ப உதாரணத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்த இந்த துவாக்கள், இந்த துவாக்கள் எல்லாம் தஷஹுத் ஓதியதற்கு பிறகு, சலவாத்து ஓதியதற்கு பிறகு, பிறகு அந்த தஅவுத் நான்கு விஷயங்களிலிருந்து, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ அஸாபில் க்வப்ரி வ அஸாபின் நார் வ ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த துஆவை ஓதுவதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபல்யதஹய்யர் மின் அத்துஆயி மாஷா, பிறகு அவர் விரும்பியதை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளட்டும் என்று. அப்ப தொழுகைக்குள் கேட்கப்படுகிற துஆ அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உகந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அவன் சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரம். எனவே நீங்கள் அங்கே துஆவை அதிகப்படுத்துங்கள். இப்ப மூன்று தடவை சுபஹான ரப்பியல் ஆலா சொன்னீங்க, அல்லது அஞ்சு தடவை சொன்னீங்க, அல்லது ஏழு தடவை சொன்னீங்க, அல்லது ஒன்பது தடவை சொன்னீங்க, அல்லது பதினோரு தடவை சொன்னீங்க, இப்படி ஒத்தப்படையில நீங்க நீளமா சொன்னதற்கு பிறகு, அதற்கு பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் இருந்து துவா கேட்கலாம். ஆனா பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியாததுனால அதை விட்டுறாங்க. ஹயர், அப்ப அதனால துவாக்கள்ல ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நெருக்கமான துவா எதுவென்றால், தொழுகைக்குள் எது கேட்கப்படுகிறதோ அந்த துவாக்கள் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துவாக்கள் இருந்து எந்த துவாவை வேணாலும் சுஜூதுல கேட்கலாம், ருக்குல கேட்கலாம், தஷஹுதுடைய கடைசி நேரத்தில் நம்ம கேட்கலாம். சரி, இப்ப சலாம் கொடுத்ததற்கு பிறகு கை தூக்கி துவா கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு சொன்னா, இதுல நடுநிலையான ஒரு தீர்க்கமான ஒரு கருத்து என்னவென்றால், தொழுது முடிச்சதுக்கு பிறகு கை தூக்கி கண்டிப்பா துவா கேட்டே ஆகணும், அது ஒரு நபி வழி என்று நினைப்பது தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சது கிடையாது. சரி, ஒருத்தர் தொழுது முடிச்சிட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன திக்ர்களை செய்தாரு, அதற்கு பிறகு அவருடைய சில ஹாஜத்துகள் அவருடைய மனசுல படுது, அந்த துவாக்கள் அவர் கை தூக்கி அல்லாஹ்விடத்துல கேட்கலாமான்னு சொன்னா கண்டிப்பா கேட்கலாம். இதுல மூத்த அறிஞர்களுக்கு மத்தியில எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது. ஆனா கை தூக்கி கேட்கலனா தொழுகைக்கு பிறகு அந்த தொழுகை குறைவுள்ளதாக இருக்கிறது, அதனால தொழுகையில ஏதோ குறைவு செஞ்சிட்டோம் என்று நினைத்தால் அது தவறு. சலாம் கொடுத்தவுடன் தொழுகை முழுமையாக நிறைவேறி விடுகிறது. அதனால இந்த துஆ என்பது இது அந்த ஃபர்தான அல்லது சுன்னத்தான தொழுகையோட சம்பந்தப்பட்டது கிடையாது. இது ஒரு தனி ஒரு அமல். ஆகவே உங்களுடைய ஹாஜத்துகள் இருக்குமையாயின் தொழுகையில நீங்க கேட்கறதுக்கு மறந்துட்டீங்க, அல்லது தொழுகையிலையும் கேட்டீங்க, பிறகு உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, எப்போ வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், கை தூக்கியும் கேட்கலாம், கையை சாதாரணமா இறக்கி வச்சு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கலாம். ரெண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தில் இருக்கு. அதனால நீங்க கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா சலாம் கொடுத்து முடிச்ச உடனே கையை தூக்கி துவா ஓதணும், எல்லாரும் கூட்டா சேர்ந்து அல்லது நம்ம தனியா, இது ஒரு கட்டாயமான ஒரு செயல் நினைச்சா அது இந்த செயல் தப்பு, அப்படி கிடையாது. ஆனா துவா கேட்கலாமா, உங்களுக்கு ஹாஜத்துகள் இருக்குது, முன்னாடி சொன்ன மாதிரி தாராளமா நீங்க கேட்கலாம். புரியுதுங்களா? இப்ப பாருங்கம்மா, ரொம்ப பேர் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, தொழுகைக்குள்ளார நம்ம தமிழ்ல துவா கேட்கலாமான்னு சொல்லி. இப்ப தொழுகை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து அது அதனுடைய ஓதுதலும் சரி, அதில் உள்ள குரான் ஓதுதலும் சரி, அதனுடைய துவாக்களும் அரபி மொழியில் தான் ஓதப்பட்டு அரபி மொழியில் தான் கேட்கப்பட்டு வருகிறது. எனவே அரபி மொழியிலேயே வைத்துக் கொள்வதுதான் சரி. இப்ப ஒருத்தர் புதுசா இஸ்லாமுக்கு வர்றாரு, அவருக்கு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி மக்களுக்கு வேண்டுமானால் ருக்கு சுஜூதுல யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எனக்கு நேர் வழி கொடு என்று ஹதீஸுடைய அந்த அரபி துவாக்களுடைய மொழியாக்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க கேட்கலாம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நீங்கெல்லாம் முஸ்லிமான குடும்பத்தில் பிறந்த சகோதரிகள், இஸ்லாத்துக்காக வேண்டி இவ்வளவு கல்வியுடைய சபையில கலந்து கொண்டு நிறைய அர்ப்பணிப்பு செய்றீங்க. நம்முடைய ஹாஜத்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவாக்கள் இருந்து நம்ம படிக்கிறது, அது நமக்கு ஒரு பெரிய நேரமாகாது. ஒரு நாளைக்கு ஒரு துவானு மனப்பாடம் பண்ணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சஹீஹான துவாக்கள் ஏறக்குறைய 100 நமக்கு ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டு இமாம் கஹ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை ஒரு சின்ன நூலாகவே போட்டிருக்கிறாங்க. நம்ம தாருஹுதால இருந்து கூட தமிழாக்கம் செஞ்சு அது பிரார்த்தனைங்கிற புத்தகம் போட்டுக்கிறோம். அதுல அரபி இருக்கும், அதுக்கு கீழே அதனுடைய தமிழாக்கமும் இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு ஹாஜத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம விடவே இல்லை. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி துவாக்களை அரபியில மனப்பாட செஞ்சு அரபியிலிருந்து அந்த அர்த்தத்தை உணர்ந்து கேட்கும்போது அது ரொம்ப அல்லாவுக்கு நெருக்கமானதா இருக்கும். இல்ல வயசாகி போயிருச்சு, இனிமே மனப்பாடமே செய்ய முடியாது, பார்த்து படிக்கவும் முடியாது, மனசுல நிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குமே ஆயின் நீங்க அந்த அரபி துவாக்களுடைய தமிழாக்கத்தை நம்முடைய வார்த்தைகளே நம்ம பயன்படுத்தி தொழுகையுடைய அந்த உள்ளச்சமும் அந்த தொழுகையுடைய ஒரு அமைப்பும் அதை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்காக வேண்டி இப்ப குரான்ல இருந்து துவாக்கள் இருந்து குரான் ஹதீஸுடைய துவாக்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக, அல்லது ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனாவுடைய துவா இருக்குது. இந்த மாதிரி துவாக்களுடைய தமிழாக்கத்தை கேட்கலாம்னு சொன்னா சில அறிஞர்கள் கேட்கறது தப்பு இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆக்ரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார், இந்த துவா கூட தெரியாம யாராவது விஷயம் இருப்பாங்களா? பெரும்பாலான பேருக்கு கேட்ட இந்த துவா மனப்பாடமா இருக்கும். இந்த துவாவை நீங்க கேட்டாலே போதும், மனசுல உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை இம்மையினுடைய தேவைகளை நினைத்து இதுல எல்லாமே வந்துடும். அதே போல ஒரு சின்ன துவா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, ரசூல்லாக்கு ரொம்ப பிடிச்சமான துவா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே ஆஃபியத்தை கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம இன்னி, இங்கே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம், சொல்லுங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. இப்ப யாருக்காவது ஆஃபியான பேர் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அல்லாஹும்ம தெரிஞ்ச விஷயம்தான், இடையில மனப்பாடம் பண்ண வேண்டியது இன்னி அஸ்அலுக. இன்னினா நிச்சயமாக நான், அஸ்அலு கேட்கிறேன், க உன்னிடம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. அல்லாஹும்ம அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. அல் ஆஃபியாங்கிறதுக்கு தமிழ்ல அர்த்தமே சொல்ல முடியாது. முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு கருத்து என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ், நற்சுகத்தை, நற்பாக்கியத்தை, நல்ல பாதுகாப்பை, எல்லா விதமான சகல ஹாஜத்துகளும் அந்தந்த நேரத்தில் முறையாக என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நிறைவேற்றி கொடுப்பது அல்ல ஆஃபியா. அவ்வளவு அழகான வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. அல்லாஹ்வே, நான் உன்னிடத்திலே ஆஃபியத்தை கேட்கிறேன், பாவங்களிலிருந்து ஆஃபியத், நோய் நொடிகளிலிருந்து ஆஃபியத், கடனிலிருந்து ஆஃபியத், துன்யாவுடைய எல்லா முசீபத்துகளிலிருந்து ஆஃபியத், நரக நெருப்பிலிருந்து ஆஃபியத். இந்த 5 நியத்தோட நீங்க கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. அழக மனப்பாட செஞ்சு கொள்ளலாம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆக்கள் இன்னொரு துஆ, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் கைர குல்லஹு, யா அல்லாஹ் நன்மைகள் அனைத்தையும் உன்னிடம் கேட்கிறேன், வஅஊது பிக மின ஷர்ரி குல்லிஹி, தீமை அனைத்தையும் விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இப்ப இதெல்லாம் மனப்பாடம் செய்யறதுக்கு ஒரு சிரமமான துவா கிடையாது. அப்ப அதனால இந்த மாதிரி துவாக்களை மனப்பாடம் செஞ்சு நீங்க தொழுகையில கேட்டீங்கன்னு சொன்னா, அது ஒன்று அதாவது பிரச்சனைகளில் இருந்து நம்ம விலகிக் கொள்வதற்கும், கருத்து வேற்றுமை உள்ள விஷயங்கள்ல பேணுதலின்படி செயல்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஒரு நேரான வழியும் நமக்கு கிடைச்சிடும். யாருக்காவது நிர்பந்தம் இந்த அளவுக்கு கூட என்னால முடியாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம், இஸ்லாத்துக்கு வந்தவர் இன்னும் படிக்கல அல்லது வந்து வயசாகி போயிருச்சு எது சொன்னாலும் புரியாது, அந்த மாதிரி இருந்தா அவங்க தமிழ்ல கேட்கறதுல இன்ஷா அல்லாஹ் தப்பு இருக்கு. அதாவது மசாயில்கள், ஃபிக்ஹ் மசாயில்கள்ல அதிகமான கருத்து வேற்றுமை உள்ள ஒரு சட்டங்கள், ஒரு சில சட்டங்கள் இருக்குது. அதுல இந்த சஃபருடைய தொழுகையை பற்றி உள்ள அந்த சட்டத்திலையும் பல அறிஞர்களுடைய பலவிதமான கருத்து இருக்குது. அதுல இப்ப வந்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, யார் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய இமாமோ, ஹதீஸுகளை அதிகமாக பின்பற்றுவதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்களோ, அவங்களுடைய கருத்து வந்து நாலு அல்லது அஞ்சு நாள் ஒரு இடத்துல போய் தங்குறோம்னு சொன்னா அவங்க முக்கியமாயிருந்தாங்கன்னு சொல்லி. இதுல இன்னும் இதே போல ஹதீஸ்ல உள்ள மற்ற சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு ஒரு நாளும்னு சொல்லல, குறிப்பிட்டு ஒரு தூரம்னு சொல்லல, அதனால பிரயாணம் என்ற அடிப்படையில வீட்டை விட்டு போயிட்டு எந்த பிரயாணத்துல ஒரு தூரமும் இருக்கிறது, அதே போல சில நாட்களும் அங்க நம்ம தூரமா தங்க வேண்டியது இருக்குதோ, திரும்ப தனது குடும்பத்துக்கு வர்ற வரைக்கும் அவங்க வந்து தொழுகையை சுருக்கி தொழுதுக்கலாம். ஆனா ஜம்மு செஞ்சு தொழுகிறது என்னன்னு சொன்னா, பயணத்துல நம்ம போய்கிட்டே இருக்கும்போது விமானத்துல போயிட்டே இருக்கோம், ரயில்ல போயிட்டே இருக்கோம், கார்ல போயிட்டே இருக்கோம், அந்த மாதிரி நேரத்துல ஜம்மு செய்யறது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒரு இடத்துல போய் ஒரு ஊர்ல தங்கிட்டோம்னு சொன்னா அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்துல தான் நம்ம தொழுகணும். கசர் செய்யறத வந்து பொதுவா சொல்றாங்க, பிரயாணத்துக்கு போயிட்டு எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம திரும்பினாலும் சரி அது சஃபர் தான் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கிறதுனால, குறிப்பா இப்ப நமக்கு என்ன மனசுல படுதுன்னு சொன்னா, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய கருத்துப்படி எடுத்துக்கிறது, ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்றதுலயே ரொம்ப குறைவான நாளை சொல்றாங்க. இப்ப அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 15 நாளுங்கிறாங்க, இமாம் ஷாஃபி போன்றவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 நாள் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப அதனால இது இன்ஷா அல்லாஹ் பேணுதலாக இருக்கும், அல்லாஹு அலம். டிஸ்டன்ஸ் வந்து அதான் இதுல வந்து இந்த 72 அல்லது 102 கிலோமீட்டர்னு சொல்றாங்க, ஆனா அதுவும் வந்து ஹதீஸுகள்ல இருந்து நேரடியா உறுதி செய்யப்பட்டதில்ல, ஆய்வு தான். அதனால உங்களுடைய ஊர்ல இருந்து கிளம்பி நீங்க திரும்ப உங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அது சஃபரா எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது பயணம்னு எதை நம்ம உலகத்துல சொல்றோமோ, அதாவது பயணம்னு சொன்னா என்ன, அதுல ஒரு களைப்பு இருக்கும், ஒரு தூரம் போக வேண்டியதா இருக்கும், திரும்பி வர்றதுக்கு காலதாமதமாகும். இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க போட்டு மன ஏதாவது ஆராய்ச்சி பண்ண வேணா, ஏதாவது ஒரு கருத்தின்படி நீங்க அமல் செஞ்சிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. அஞ்சு அதாவது சுருக்கமான நாள் உள்ள குறைஞ்சது அஞ்சு நாளுக்கு கம்மியான பயணமா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தனியா தொழுதீங்கன்னா கண்டிப்பா சுருக்கி தான் தொழுகணும். அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சதக்கா, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. லுஹரு அஸ்ர் ஐஷா 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்தா, மக்ரிப் 3 ரக்காத்து முழுமையா தொழுகிறணும், ஃபஜ்ர் 3 ரக்காத்து முழுமையா தொழுகிறணும். ஜமாத்துல தொழுதா கண்டிப்பா முழுமையா தொழுகணும். இப்ப சில பேர் புதிய அந்த விஞ்ஞான அறிஞர்கள், நவீன அறிஞர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க ஃபத்வாவின்படி சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் கவனமா கேளுங்க, உங்க வீட்டு ஆண்கள் கூட இந்த விஷயத்தை செய்யலாம், சொல்லிக் கொடுக்கணும். நீங்க இஷா தொழுகைக்கு ஜமாத்துக்கு வந்துருவாரு, ஆனா அவர் பயணத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த உடனே இமாமோட போய் சேர மாட்டாரு. இமாம் 2000 காலத்துல இருந்து எந்திரிச்ச உடனே போய் ஜமாத்துல சேர்ந்துகிட்டு இமாமோட சேர்ந்து சலாம் கொடுத்துருவாரு, கேட்டா நான் முசாஃபி இருக்க 2 காலத்து தொழுதா போதும்னு சொல்லுவாங்க. இது கூட அது ஜாயிது கிடையாது. இமாமோட சேர்ந்துட்டோம்னு சொன்னா அந்த லோக்கல் இமாம் அந்த வக்துடைய தொழுகையை எத்தனை காலத்தை தொழுகிறாங்களோ அப்படித்தான் நம்ம தொழுகணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது, புரிஞ்சுங்களா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா பயணத்திற்கு போயிருக்கும் போது அந்த பயணத்துல அவங்க ஒரு உம்ரா மட்டும்தான் செஞ்சாங்க. அவங்களோட வந்து எந்த சஹாபாக்களும் சரி திரும்ப திரும்ப போய் உம்ரா செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்களுக்கு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு முன்னாடி அவங்களுடைய மாதர உதிரப்போக்கு ஏற்பட்டு உம்ரா தவறிடுச்சோ அந்த மாதிரி பெண்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிச்சாங்க. அதனால உம்ரா என்பது ஒரு பயணத்துல இங்கிருந்து தல்பியா சொல்லி போகும்போது செய்யறதுதான் சரியான உம்ரா. அல்லது நீங்க அங்க கொஞ்ச நாள் தங்கியிருந்தீங்க, அதுக்கப்புறம் மீக்காத்துக்கு வெளியில போயிட்டு வரீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க செய்யலாம், அதான் வந்து ஏற்றமானது. இப்ப உதாரணத்துக்கு என்ன செய்யறாங்க, எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை மீறி மக்கள் செய்யறாங்களோ எந்த இபாதத்தா இருந்தாலும் சரி அதை வந்து விளையாட்டாவும் கேளிக்கையாகவும் ஆக்கிடுறாங்க.
இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு நாளைக்கு நான் 10 உம்ரா அடிச்சேன், 5 உம்ரா அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போயிட்டு வராங்க. ஆனா அதே நேரத்துல தவாஃப் அதிகமா செய்யலாம், அது செய்ய மாட்டாங்க, அங்க உட்காந்து குரான் ஓதலாம், அதை ஓத மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்னு கேட்கிறேன், உம்ரால பெண்கள் போகும் பொழுது அந்த முதல் உம்ராலேயே அவங்களுக்கு ரசூல் சொல்லாலும் முடி வெட்ட சொன்னாங்க. எவ்வளவு வெட்ட சொன்னாங்க? விரலுடைய ஒரு முனி அளவுக்கு வெட்ட சொன்னாங்க. ஏன் அந்த அளவுக்கு ரசூல் சொல்லாலும் பெண்களுடைய விஷயத்துல பேணுகளின் அடிப்படையில சட்டமாக்கி இருக்கிறாங்க. இப்ப ஒரு ஆண் செய்யற மாதிரி ஒரு நாளைக்கு 10 உம்ரா ஒரு பெண் செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 15 முடி போயிருச்சு. அந்த மாதிரி ஒரு வாரம் தங்கி இருக்கும்போது 15 முடியா வெட்டினா கடைசியில தலையில என்ன மிச்சம் இருக்கும், மொட்டை அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கு அனுமதி இருக்குதா பெண்களுக்கு? பெண்களுக்கு ஆண்களை போல முடிய குறைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க. அதனால இப்ப என்ன செய்யறாங்க, எங்கேயாவது தலையில இருந்து ஒரு முடிய எடுத்துக்கிட்டு அந்த முடிய வெட்டி விட்டோம்னு சொன்னா சுன்னத் நிறைவேறி போயிருச்சு, நான் முடிய வெட்டுன்னு நினைக்கிறாங்க. இது அல்லாஹ்வையும் ரசூலையும் அதாவது பரிகாசம் செய்யறது, கிண்டல் செய்யறது. அல்லாஹு தாலா முடிய ஒன்னு மொட்டையடிங்கன்னு சொன்னா அல்லது முடிய குறைங்கன்னு சொன்னா, அப்ப ஆண்களுக்கு என்ன, மொத்த தலைய முழு பக்கத்திலிருந்து சரைக்கணும் அல்லது வந்து தலையினுடைய எல்லா பகுதியிலிருந்து அதிகமான முடிகளை குறைக்கணும். ஏன்னா கசரன் வரும் பொழுது குறைத்தான், குரான்ல என்ன வருது, கசரன் வருது, அதிகம் குறைப்பதுன்னு வருது. இப்ப பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சடை போட்டிருந்தாங்கன்னா அந்த எத்தனை சடை இருக்குதோ அந்த சடையெல்லாம் முழுசா ஒன்று சேர்த்து அந்த முடிய பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் வந்து அந்த மொத்த முடியிலிருந்து கடைசியிலிருந்து ஒரு ஒரு விரலுடைய நுனி அளவுக்கு வெட்டணும்னு சொன்னாங்க. அப்படி சடை போடலனாலும் பிரிஞ்சிருக்க குடிகள் எல்லாம் முடிகள் எல்லாம் மொத்தமா இணைச்சி அதுல இருந்து ஒரு விரலுடைய நுனி அளவுக்கு வெட்டணும்னு சொன்னாங்க. ஒரு முடியினுடைய ஒரு முடியை எடுத்து அந்த முடியினுடைய நுனியை வெட்டுறதுக்கு பேரு ஆகாது. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க உம்ரால இருந்து வெளியவே ஆயிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்யறதெல்லாம் இஹ்ராம்ல இருந்துகிட்டு செய்யற மாதிரி ஆயிடும், பெரும் பாவமாகி போயிடும். சோ அதனால நீங்க வந்து ஒரு உம்ராக்கு போனீங்களா அல்ஹம்துலில்லா, அங்க நிறைவேற்றிட்டு அங்க தவாப் செய்யுங்க. அதே போல அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க. அது நம்ம செய்யற இபாதத்து வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் நீங்க விரும்பணும். நீ நம்மளா உன்னை செஞ்சுட்டு யாரா நீ இதை ஏற்றுக்கொள்ளனா ஏற்றுக்கொள்ள மாட்டான். துவா கொஞ்சம் கவனமா கேளுங்க. துவா அதாவது தொழு இபாதத்துகள் கபூல் ஆகிறதுக்கு ரெண்டு ஷர்த்து அல்லாட்ட இருக்கு, ஒன்னு இஹ்லாஸ், இரண்டாவது முத்தாபா. இஹ்லாஸ் என்ன, மன தூய்மை. முத்தாபானா என்ன, அது ரசூல் சுல்லாசலம் சொல்லி கொடுத்த சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். அப்போதான் அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இஹ்லாஸ் இல்லைனாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க செய்யற அந்த இபாதத்தை ரசூல் சுல்லாசலம் காட்டி கொடுத்திருக்கவில்லை என்றாலும் கற்றுக் கொடுத்திருக்கவில்லை என்றாலும் அந்த இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.